ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக என்ன சொல்கிறாரு, மௌனம், இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்கிறாங்க, சும்மா இரு, சும்மா இரு, மௌனமாக இரு அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் மௌனமாக இருக்கிறோமா அப்படின்னா இருக்க மாட்டோம், ஏன்னா மனசு இருக்குல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த விஷயத்தை ஏன் எல்லோரும் வந்து இப்படி சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க, சும்மா இருங்கிறாங்க, என்னங்க இது முரண்பாடாக இருக்கு இல்லையா? சும்மா இரு சும்மா இருந்துகிட்டே இருக்காங்க. ஆன்மீகம்னா அது எப்படி சும்மா இருக்க முடியும்? கோயில் கோயிலாக சுற்றணும், விதவிதமான வேள்விகள் பண்ணணும், விவகாரத்தில் ஈடுபட்டே இருக்கணும், அதான ஆன்மீகம். பூஜை, ஜபம், தவம், தியானம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆன்மீகம். நீங்கள் என்னங்க சும்மா இரு சும்மா இருங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா? இது வந்து சராசரி மனிதர்கள் சொல்கிறது கிடையாது, இது நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும், சராசரி மனிதர்கள் சொல்வது கிடையாது. அப்போ சும்மா இருன்னு யார் சொல்கிறா, மௌனமா இரு அப்படின்னு யார் சொல்கிறா? சாக்சாத் தட்சிணாமூர்த்தி சொல்கிறார். ஆதி குரு தட்சிணாமூர்த்தி வேதத்தை உபதேசம் பண்ணுவதற்காக பூமிக்கு வந்தவர், எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு, சும்மா இரு. சின்முத்ரை, சின்முத்ரையில் என்ன பண்ணிட்டாரு, மௌனத்தின் உச்ச சாட்சியாகவே தட்சிணாமூர்த்தி அவதாரம். தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு யார் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், ஆனால் முடிந்த முடிவு என்ன, மௌனம், அமைதி, அவ்வளவுதான். தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகம் இருக்குது, அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம போகிறோம். ஏன்னா ரிபுகீதை தான் நம்ம படிக்கிறோம். இருந்தாலும் ரிபுவுக்கும் முன்னாடி வந்தவர் தான் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி. அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு அவருடைய உபதேசங்கள் தான், அவரை பற்றிய ஒரு வைபவம் தான் இந்த பாடல். இது வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்னு பேர். இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் மௌனம் வியாக்யா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டான் தேவசத் ருசிகணைராவ்ருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகளித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீடே. இந்த ஸ்லோகம் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் அப்படின்னு பேர். இதுதான் அமைதி. அதாவது தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசமே என்னன்னா சின்முத்ரா, அந்த சின்முத்ராவில் அமைதியாக இரு, ஆர்ப்பாட்டமாக பண்ணவே கூடாது அப்படின்ட்டு, இங்கே மூன்று குணங்களையும் நீக்கி அமைதிக்கு வா அப்படிங்கிறதான் உபதேசம். மூன்று விரல்களை நீட்டி கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சி ஒரு சின் முத்திரையில் நமக்கு உபதேசம் கொடுக்குறார். இப்போ இந்த பாடல், இப்போ நான் பாடின இந்த உபதேச பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தட்சிணாமூர்த்தி யார், பிரம்மம் தானே, ஏன்னா பரமாத்மா பரபிரம்மம் தான் இங்கே பூமிக்கு உபதேசத்துக்காக வருது. அப்போ அவரை வந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம், அதாவது காலத்துக்கு உட்படாதவரும் சொற்களின் குறிப்பு பொருளின் மூலம் பிரம்மத்தின் உண்மையை உணர்த்துபவரும், அதாவது வார்த்தையே கிடையாது வெறும் மௌனத்திலேயே அந்த பிரம்மத்தின் உண்மைத்தன்மையை உணர்த்துகின்றார். யாருக்கு? ரிஷிகளுக்கு. அந்த ரிஷிகள் யாருன்னா சனகாதி முனிவர்கள். சாதாரண மனிதர்களுக்கு சொல்லல, சனகாதி முனிவர்களுக்கு சொல்றார். அப்ப ரிஷிகளுக்கும் பிரம்ம ஞானத்தில் ஈடுபடுபவர்களாக உள்ளவர்களுக்கும் தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற சனகாதி முனிவர்களாகிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியராக திகழ்கின்ற தட்சிணாமூர்த்தி. ஏன்னா சனகாதி முனிவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆதி ரிஷியினிடத்துல படித்த அருமையான மகா ரிஷிகள், தட்சிணாமூர்த்தியிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்ற உத்தம ரிஷிகள் தான் சனகாதி முனிவர்கள். அப்ப அப்படிப்பட்ட முனிவர்கள் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக திகழ்கின்ற தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையாகிய ஞான முத்திரையை காட்டுகின்ற கையை உடையவரும், பூரணமே தனது இயல்பாக கொண்டவரும், தனக்குள்ளேயே ஆனந்தப்படுபவரும், புன்னகை தவழும் முகத்தை கொண்டவருமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இங்கு வருது. அப்ப இங்க என்ன உபதேசம், என்ன பேசாமல் இரு, சும்மா இரு, மௌனமா இரு, அமைதியா இரு, அவ்வளவுதான் தான் உபதேசம். இப்ப இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவும் செய்கிறாங்க. அதாவது மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் கடைசியா இதைத்தான் சொல்றாங்க, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்போ நமக்கு கேள்வி வரும், அப்படின்னா எதுக்குங்க உபதேசம், உபதேசங்க ஏன் செய்யணுமே அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம்ல. இதை வந்து பகவத்கீதை சொல்லும், ஏன் உபதேசம் செய்யணும். பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா. கர்மனை வகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. இங்க என்னன்னா பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, ஜனகர் போன்ற அரசர்கள் தங்கள் கடமைகளை செய்வதன் மூலமே முக்தியை அடைகின்றார்கள். எனவே நீயும் உலக மக்களின் நலனையும் ஒழுங்கையும் கருத்தில் கொண்டு உனது கடமையை செய்ய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் யாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப ரிஷிகளுக்கு இதெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கு, ரிஷிகளுக்கு வந்து கடமை இருக்கு. அதாவது ரிஷிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சமுதாய சேவை, அதாவது இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரிஷிகளுடைய நோக்கம் என்ன, அதாவது பாமர மக்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை கொடுக்கணும். அப்ப உலக நலனுக்காக, இந்த உலக சேமத்துக்காக, அதுதான் இங்க சொல்றது இந்த சாஸ்திர விஷயம். கர்மனை வகை சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயகா, ஜனகாதயகன்னா ஜனகர் போன்ற அரசர்கள் தங்கள் கடமைகளை செய்கின்றார்கள், ஆனால் அவர்களிடத்திலே பற்று இல்லை. அதாவது ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ராஜாவுக்கு பற்று இல்லை. அப்படிப்பட்ட ராஜாக்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவோ உபகாரமான வாழ்க்கையை வாழ்றாங்க, அவர்கள் இறுதியில் முக்தியை அடைகிறார்கள், அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு ராஜாவாகிய ஜனகனுக்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது சராசரி மனிதர்கள் நமக்கு எப்படி, நாமளும் இந்த உலகத்துக்காகத்தான் வாழணும். லோக சங்கிரகமே வாபி, லோக சங்கிரகம் அதாவது இந்த உலக சேமத்துக்காக, உலக சேமத்துக்காக மட்டுமே நாம் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும். சம்பசியன் கர்த்து மகசி, உனது கடமைகளை செய்ய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அப்ப அதுக்குத்தான் இங்க உபதேசம் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு மகான்கள் வந்து உபதேசம் ஏன் கொடுக்கணும் நீங்க சொல்லலாம், ஏன்னாங்க மௌனம் தானங்க உபதேசம், தட்சிணாமூர்த்தி வந்து வெறும் மௌனத்தை தானங்க காட்டினாரு, அப்போ கம்முன் இருக்க வேண்டியதானே, சும்மா இரு சும்மா இருன்னா எப்படி சும்மா இருப்பாங்க, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, விவகாரத்தில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன விவகாரம் செய்யணும், ஏன் விவகாரம் செய்யணும், எப்படி விவகாரம் செய்யணும் அதை சொல்லி கொடுக்கணும் இல்ல. அப்ப அதான் இங்க பகவத்கீதை, இந்த ரிபு கீதை, அஷ்டாவக்கர கீதை, இது மாதிரி எல்லா கீதைகளும் நமக்கு சொல்லுது. இப்ப ஜனகர் வந்து தனது அரச கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது கூட கர்ம யோகத்தின் மூலம் தன்னுடைய முழுமையை அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த பாடத்திட்டத்துல நீங்க எல்லாம் வரீங்க இல்லையா, நீங்க எல்லாம் வரும்போது சும்மா பாடம் மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அப்படிலாம் கேட்டே இருந்தா பலன் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்காக உபகாரமா வாழணும், சும்மா வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடாது. அதாவது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம யோகமா மாறாட்டி ஞான பாதைக்குள்ள நம்ம வரவே முடியாது. ஏன்னா இங்க சனாதன தர்மத்துல சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன அப்படிங்கறத நல்லா ஒவ்வொருத்தரும் உள்வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய பேர் உள்வாங்கவே தெரியறது இல்லை. இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு படிநிலைகள்ல இப்ப டைரக்டா ஞானத்துக்கு வந்து உட்காந்துட்டா எப்படிங்க புரியும். அது மாதிரி அஷ்டாங்க யோகத்துல ஏம நியமம் கடைப்பிடிக்காம நேரா சமாதிக்கு வந்து உட்காந்துட்டா எப்படிங்க சமாதி கை கூடும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, டைரக்டா வரணும் அப்படியே கடைசி நிலை என்னங்க சமாதியா, அப்ப இப்பயே நான் சமாதிக்கு போயிடுறேன் அப்படின்னா எப்படி சமாதி கை கூடும், கூடாது. முதல்ல இயம நியமம் வந்து கரெக்ட் பண்ணி வரணும். அதாவது ஜனகர் வந்து தன்னுடைய அரச கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பு கர்மயோகத்தின் மூலம் நிறைவாக்கல் அடைந்தார். ஆழ்நிலை தளத்தை அடைந்த பிறகு கூட, அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அவர் அடைந்த பிறகும் கூட உலகத்தினர் பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் யாரு, ஜனக மகாராஜா. அப்ப இப்படிதான் பல மகான்கள் இதை வாழ்ந்து காட்டினார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பெரும்பாலான மகான்கள் வந்து கர்ம யோகியா தான் வாழ்றாங்க, இந்த உலகத்துக்காக உலக சேமத்துக்காக வாழ்கிறார்கள். ஏனென்றால் இந்த மனித குலம் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாலதான் ஈர்க்கப்படுகிறது. இந்த மனித குலம் வந்து முறைகேடு அடையாம, அதாவது கெட்டதுக்கு போகாம நல்ல நிலையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இது போன்ற உயரிய ஞானிகளும் உத்தமர்களும் இந்த சமுதாயத்துல இருக்கிறதுனாலதான். ஏன்னா இதை வந்து எளிமையா பழமொழி சொல்லும், என்ன சொல்லும், நல்லார் ஒரு சிலர் உளரெனில் எல்லாருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒரு சில நல்லவங்க இருந்தா எல்லாருக்கும் மழை பெய்யுங்க, அது எப்படிங்க, அதுதான் அங்க பியூட்டியே. அப்ப ஏதேனும் ஒரு நல்லவன் இந்த உலகத்துல இருந்தால்தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஏன் மழை பெய்யணும்னு சொல்றாங்கன்னா, மழை பெய்தால்தான் இங்க உணவு, உணவு இருந்தால்தான் இங்க வாழ்க்கை. அப்போ உணவு இல்லாவிட்டால் இங்க வாழ்க்கை கிடையாது. சாப்பாடு இல்லைன்னா எப்படி உயிரோடு இருப்பான ஒருத்தன், செத்து போவான். அப்ப இங்க அடிப்படை விஷயம் உணவு. அப்ப அந்த உணவுக்கு மழை முக்கியம், அப்ப அந்த மழைக்கு நீர் முக்கியம். அப்ப நீரின்றி அமையாத உலகு. அப்ப நல்லார் ஒரு சிலர் உளரெனில் எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ இது போல நல்லவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை, அப்படித்தான் நல்லவர்கள் வருகிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், என்னமோ வந்து வளர்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன வேலை, இவன் பாட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ரிபுகிதை வந்து சும்மா தான் இருக்க சொல்லுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். தட்சிணாமூர்த்தி வந்து சும்மா அமைதியை கடைப்பிடின்னு சின்முத்திர காட்டுறாரு, அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை யோகங்கள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை மகான்கள்? ஏன்னா அந்த சின்முத்திரையை அடையறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் கொடுக்கணும். சும்மா சின்முத்திரை ஈஸியா மௌனம் வந்துடாது. மௌனம் எப்படி வரும், மைண்ட் இருக்கிற வரைக்கும் மௌனம் வராது இல்லையா, மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல தான் மௌனம் வரும். அப்ப நீங்க மனதோடு இருக்கிறீங்க, நீங்க பிரவருத்திக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய அறியாமையை நீக்கணும். அப்ப நீக்குவதற்கு உங்களுடைய மனதை நீக்கணும். அப்ப மனதை நீக்குவதற்கான வழிமுறையை மகான்கள் காட்டி கொடுக்கணும். அதற்காகத்தான் மகான்கள் வருகிறார்கள் என்று பார்க்கணுமே தவிர, சும்மா இரு சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு பொழுது போலன்ட்டு எதை கத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி மகான்களை நினைச்சிக்க கூடாது. ஏன்னா பண்டைய ரிஷிகள் கொடுத்த உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, அப்புறம் இப்போ இருக்கிற எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு எழுதிட்டு போல. எல்லா மனிதர்களும் மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மகான்கள் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் மகான்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இத்தகைய மகான்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த உலகம் இன்னும் தடம் மாறாமல் போய்க் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய பாரத தேசம் இன்னும் நன்றாகவே போய்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மற்ற தேசங்களெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, குண்டு வெடிப்போம், போரும், பிரச்சனையும், கலவரமும், எங்கே பார்த்தாலும் கலவரம், கொலை, கொலை, அப்புறம் குண்டு வெடிப்பு, போர். அதாவது நியூஸை பார்த்தாலே அங்கே போர் நடக்குது, இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போர் நடக்குது, இங்கே கொலை நடக்குது, இங்கே எரிச்சிட்டாங்க, அங்கே புதைச்சிட்டாங்க, இப்படி தான் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம பாரத தேசத்தில் இப்படிப்பட்ட நியூஸே இல்லை, பெரும்பாலும் இப்படிப்பட்ட நியூஸே இல்லை. ஒரு சில தனி மனிதன் செய்கின்ற தவறுகளை தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம், அதுவும் பெருசாக பூதாகரமாக ஊதி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான விஷயங்கள் வந்து அதுவும் வேற்று நாட்டினரால் தான் இதை உருவாக்கி காட்டுறாங்கிறது நம்ம பார்க்குறோம். நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறவங்களே யாருன்னா வேற்று தேசத்தவர்கள் தான், வேற்று தேசத்தினுடைய மீடியாக்கள் தான் நம்மளை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய பாரத தேசத்தில் அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இப்போ நம்ம இந்துக்களும் முஸ்லீம்கள் கூட ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நீங்க தனிப்பட்ட முறையில வாழ்றவங்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பக்கத்து வீட்டு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்குவாங்க. ஆனா வெளியே வந்து இந்து முஸ்லீம் விரோதத்தை உண்டு பண்றதுக்கு சிலர் கூட்டம் வந்து கையாளுதுன்னா அந்த கூட்டம் யாரு, கெட்டவர்கள். அப்ப இந்த மாதிரி கெட்டவர்கள் வந்து இங்க அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக ரிஷிகளும் ஞானிகளும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வந்த மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, கர்ம யோகமாக வாழ்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், கர்ம யோகியா மாறணும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது அர்ப்பணிக்கணும், நம்மள இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், உபகாரமா சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுக்கணும். பெருசா நம்மளால செய்ய முடியாட்டி கூட சின்ன சின்ன சேவைகள் பண்ணலாம்ல, அதுக்கு தானே ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன, இப்ப நிறைய பேர் வந்து கோயில்ல போய் உலவார பணி பண்றாங்க, அப்புறம் வந்து அன்னதானம் பண்றாங்க, அப்ப இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் எதுக்கு செய்யறாங்க, ஒரு சமூக சேவை. சமுதாயத்துக்காக நல்லது செய்கிறதுல போய் கலந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்க? மன தூய்மை. அப்படி கலந்துக்கும் போது மன தூய்மை உண்டாகுது, மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிறைவு கிடைக்குது. அப்போ இது மாதிரி சேவைகள் மூலம்தான் நீங்கள் ஞானத்தை அடைய முடியுமே தவிர சும்மா வராது ஞானம். அதான் நம்ம எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் ஞானம் வரணும்னா எப்படி வரும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு படிநிலைகளில் அடிப்படையான விஷயம் சரீரத்தால் செய்கின்ற காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். கிரியைகளால் செய்யப்படுகின்ற பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் செய்தே ஆக வேண்டும். இதெல்லாம் படிநிலைகள். ஆனால் டைரெக்டாக வந்து ஞானத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்படியே ஞானம் வந்துடணும்னா எப்படி வரும்? வரவே வராது. நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஆகி வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாக நான் பேசும்போது எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் பிஹெச்டி கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்களான்னு கேட்பேன். ஏன்னா பிஹெச்டிங்கிறது வந்து கிராஜுவேட்டுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டியை தவிர ப்ளஸ் டூ படித்த பையனுக்கோ டென்த்து படித்த பையனுக்கோ வந்து பிஹெச்டி எழுத முடியாது. அப்போ பிஹெச்டி படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஏனேனும் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிகாமோ பிஏஓ ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா அது சம்மந்தமாக அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத கேட்டுட்டு அவனுக்கு வந்து பிஹெச்டி டிகிரி எழுத சொல்லி அனுமதிப்பாங்க. அப்போ அது மாதிரி இங்கே ஞானம் இருக்கு இல்லையா, இந்த அத்தியாத்ம ஞானம், இது நேரடியாக வந்தால் புரியாதுங்க. இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நீங்கள் நேரடியாக ஞானத்தில் ஞானத்துலலாம் வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் இல்லைன்னு நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு சர்வீஸ் மைண்ட் இல்லை. அப்போ சர்வீஸ் மைண்ட் இல்லைன்னா இந்த சாஸ்திரம் உள்ளே போகாது, நீங்கள் சாதிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் சமூக சேவையில் உண்மையாக வரக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாகிட்டாங்க இன்றைக்கி கலியுகத்தில். ஏன்னா இங்கே ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தலைவர்களாக மகான்களும் ரிஷிகளும் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்துக்காகவே வந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒழுக்கத்தை கொடுக்கின்ற தலைமை பீடத்திலே சில தகுதியற்றவர்கள் வந்து புரிந்து கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தன்னை பெரிய ஒரு கர்ம சன்னியாசி போல வாழ்ந்து கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிறைய பேர்களை பார்க்க முடியுது. எப்படி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பழைய மகான்களை பார்க்குறாங்க. யார் யார்? சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், இந்த மாதிரி ஆச்சாரியர்களெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. அப்புறம் நிம்பகாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கர்ம சன்னியாசிகள், சாதாரண சன்னியாசிகள் கிடையாது. இப்போ நான் சொல்கிற லிஸ்ட் அவுட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஆதி சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் யாருங்க? எல்லாம் சன்னியாசிகள் தான். ஆனால் சன்னியாசின்னா அப்படியே போய் ஒளிஞ்சிக்கல. இப்போ ஆதிசங்கரார் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு எங்கே இருந்தார்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதிசங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் பலமுறை வந்து போயிருக்காரு. அவருடைய நடைப்பயணம் அந்த காலத்துலலாம் நடைப்பயணம். அப்போ இந்த மாதிரி இந்த உலக சேமத்துக்காக, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் கர்ம சன்னியாசிகள் என்று பார்க்கணும். சாதாரண சன்னியாசிகளாக பார்க்கக்கூடாது. ஏன் கர்ம சன்னியாசிகள்னு சொல்கிறோம்? கர்மம் செய்ய வேண்டும். அந்த கர்மம் எப்படி செய்ய வேண்டும்? கர்ம யோகமாக செய்ய வேண்டும். அதை தான் பகவத்கீதை சொல்லுது. கர்ம யோகம் வேற, கர்மம் வேற. உங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் கர்மம். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிறதுக்கு வந்து கர்ம யோகம். நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீங்களா மற்றவர்களுக்காக வாழ்கிறீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அப்போ நான் அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்குறேன் உங்களுக்கெல்லாம் வந்து. நான் எதுக்கு சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்குறேன்? ஆசிரியர் பணி கொடுக்குறேன், தியானம் பண்ணி கொடுக்குறேன், நான் எதுக்கு கொடுக்குறேன்? கர்ம யோகத்துக்கு வாங்க, சமுதாய பணி செய்யுங்க. அப்படி சமுதாய பணி நீங்கள் செய்யும் போது உங்களை அறியாமல் ஞானம் உள்ளே போகும். அதுக்கு தான் கர்ம யோகம் தேவைப்படுது. ஆனால் கர்ம யோகம் இல்லாமல் சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு ஞானி ஆகிறேன்னு சொன்னால் ஆக முடியாது. அதை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உயர்ந்த ஞானிகளினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சில வஞ்சகர்களும், இங்கே சாஸ்திரம் சொல்லுது, சில வஞ்சகர்களும் தனது உலக கடமைகளை துறந்து அவர்களை போன்று மன தூய்மை அடையாமல் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இது போல இந்தியாவிலே ஆயிரக்கணக்கானவர்கள் சாதுக்களை போன்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஒரே நேரத்தில் உள்ஞானம் மற்றும் பேரின்பம் இல்லாமல் பெரிய சந்நியாசிகளைப் போல காவி உடைகளில் தங்களை மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள். வெளிப்புறமாக துறந்தாலும் அவர்களுடைய இயல்பு அவர்கள் மகிழ்ச்சியை தேடவே தூண்டுகிறது. பார்ப்பதற்கு சன்னியாசி மாதிரி வாழ்வாங்க, ஆனால் உண்மையா அவர்கள் சன்னியாசி கிடையாது. ஏன்னா அவங்க கர்ம சன்னியாசிகளும் கிடையாது, சுயநலவாதிகள். அதாவது வேடம் மட்டும் போட்டுக்கிட்டு அந்த வேடத்துக்குள்ள போயிட்டா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழுகின்ற காவி உடைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற கயவர்கள் அப்படி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஞானத்தை அடைய போகிறேன், அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன்ட்டு ஆன்மீக வாழ்க்கையில் வருகின்ற சராசரி மனிதன் கூட அடிப்படை தகுதிகளை இழந்து நேரடியாக ஞானப்பாதையில் நுழைகிறான், அவன் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எப்படி இப்போ பகவத்கீதை சொல்லுது, மற்ற ரிபுகீதை சொல்லுதோ அது மாதிரி துளசிதாசர் இருக்கார் இல்லையா, வடநாட்டைச் சேர்ந்த ஒரு மகா ஞானி துளசிதாசர் சொல்றாரு. அவருடைய செயல் ஒன்று இருக்கு. பிரம்மனான ஜான்யோ நகி கர்மதியே சிக்காயா துளசி ஐசி ஆத்மா சகஜன் நரக மகஜயா. இங்க சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, துளசிதாஸ் முனிவர் இந்த உலக கடமைகளை துறப்பவர், ஒரே நேரத்தில் தெய்வீக அறிவும் உள்ஞானமும் இல்லாமல் விரைவான பாதையில் நரகத்திற்கு செல்கின்றார்கள். யாரு? துளசிதாசர் சொல்றார். இந்த உலக கடமைகளை துறக்கின்றவர்கள். இப்ப நான் ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன், இப்ப வந்து ருபிகத்தினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட் என்ன, மௌனம், சும்மா இரு. அப்ப என்னங்க சும்மா இருன்னு சொல்லிட்டு நீங்க உலக கடமைகளை செய்ய சொல்றீங்களா அப்படின்னா, ஆமா. ஏன்னா சும்மா இருக்கிறது ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய நிலை வந்து அமைதி, ஆனந்தம், ஒன்றுமற்ற நிலை, அந்த தூய அறிவு நிலையில பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தூய அறிவு நிலையில அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பழமொழியே இருக்கு, அதாவது நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். பழமொழி நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். அப்ப என்ன அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து தண்ணி குடம் எடுத்துட்டு போனா அந்த தண்ணியை வந்து நிறைய குடத்த நிறைய மொண்டுகிட்டு இடுப்புல வச்சுட்டு போகும்போது அந்த தண்ணி குடம் வந்து குலுங்காம அலங்காம அழகா அந்த தண்ணி முழுசா வீடு போய் சேரும். அதுதான் நிறைக்குடம், நிறைந்த குடத்து வந்து தழும்பாது. அதுவே நீங்க ஒரு முக்காவாசியா அரைவாசியா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, பெண்மணிகள் சதக்கு புதுக்கு சதக்கு புதுக்குன்னு ஆடி ஆடி அந்த தண்ணி வெளியே தெளிச்சு தெளிச்சு அவங்களையும் நினைச்சிடும், அந்த தண்ணியும் இருக்கிற தண்ணியும் குறைஞ்சு போயிடும். குறைகுடம் கூத்தாடும். அப்ப என்ன, தெளிந்த ஞானிகள், உத்தமர்கள், மகான்கள், ரிஷிகள் அந்த பேரறிவு பரிமாணத்துக்குள்ள போயிட்ட பிறகு அமைதி ஆயிட்டாருங்கன்னா என்ன, அவங்க நிறைகுடம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் வார்த்தைகளே மௌனம்தான், அவர்கள் வார்த்தைகளே மௌனம். ஆனா அற்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, பயங்கரமா பேசுவான், ஆனா அவங்க எல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள், குறைகுடம் போல பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலக கடமைகளை துறக்கின்றவர்கள் ஒரே நேரத்துல என்னென்ன நடக்கிறாங்க தெரியுமா, தெய்வீக அறிவும் உள்ஞானமும் இல்லாமல், அந்த தெய்வீக அறிவும் அவங்க கிட்ட கிடையாது, தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆத்ம ஞானமும் அடையாமல் விரைவான பாதையில், அது சாதாரண பாதை இல்ல, விரைவான பாதையில் நரகத்திற்கு செல்கிறார்கள். துளசி ஐசி ஆத்மா சகஜ நரக மகா ஜாயகா அப்படிங்கிறார் யாரு, துளசிதாசர். அப்போ ஒரு சிறந்த தலைவன், இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவன், சமுதாயத்துக்காக சேவை செய்பவன் கர்ம யோகியாக இருக்க வேண்டாம். அதாவது செயல் செய்யணும், ஆனா அந்த செயல்ல பலன் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்னா, யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பலன் கிடைச்சாதான் அந்த வேலைக்கே போறோம், அதுலன்னா அந்த வேலை செய்யறது இல்லை. சம்பளம் கொடுத்தா வேலை செய்யறேங்க, சும்மா செய்ய மாட்டேன். சரி, அது உன்னுடைய வயிற்று பொழப்புக்காக செய்ப்பா, ஆனா கூட ஏதாவது மக்களுக்காக சில நல்ல பணிகள் செய்யலாம் இல்ல, சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யலாம் இல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லைங்க. ஆனா நான் வந்து ஆன்மீகத்துக்கு போவேங்க, கோயில் போயிடுவேங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுவேங்க. ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஏன்னா இது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சுயநலமாக வாழ்கின்ற மனிதர்கள் வந்து இறை நிலையில சாதிக்க முடியாது. இதை தான் மகான்கள் சொல்றாங்க. மாறாக ஒரு சிறந்த தலைவன், ஒரு கர்ம யோகியாக இருந்தால் அவரை பின்பற்றுகின்றவர்கள் தங்கள் கர்மங்களை செய்து தங்கள் பொறுப்புகளை கடமையாக செய்வார்கள், அது கர்ம யோகமாக செய்வார்கள். இது அவர்களின் மனதையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ளவும் ஆழ்நிலை தளத்திற்கு மெதுவாக உயரவும் உதவும். அப்ப இது மாதிரி ஒருத்தன் கர்ம யோகியா வாழ்ந்தா தான் அவன் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அடைய முடியும். சும்மா வராது சுகத்துக்கம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதாவது அப்படியே வந்துடணும், எல்லாத்தையும் நான் விட்டுடுவேன், எல்லாத்தையும் துறந்துடுவேன் அப்படின்னா என்னத்தை துறப்பீங்க, சாப்பிடாம இருப்பீங்களா, தூங்காம இருப்பீங்களா? நான் கேட்டுட்டேன். ஏன்னா இந்த ரிபுகீதையை படிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுது, ரிபுகீதை சும்மா இருக்க போறேன் அப்படின்னு போய் சும்மா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க சாதிக்க முடியும்? அதுக்காக சொல்லுல ரிபுகீதை, மௌனம் வியாக்கியானம் பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம், தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். அப்போ இங்க மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த உள்ள தூய்மை, மனமசையாத நிலை, அறிவு அசையாத நிலையில் அங்கே நிற்கணும். அதை விட்டுட்டு நாம் பண்ணாத விவகாரமெல்லாம் பண்ணுவோம், ஆனால் நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணுவோம், மற்றவர்கள் உதவி செய்வதை செய்ய மாட்டோம், அப்படி வாழக்கூடாது. அப்போ இந்த மகான்களுடைய நோக்கம் என்ன? அர்ஜுனன் வந்து நான் எதுக்காக போர் செய்யணும்னு கேட்குறான். போர் செய்ய வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை, அந்த கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது. நீ எங்க செய்கிற, உனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அது. நீ சத்திரியனாக பிறந்திருக்கிறாய், சமுதாயத்தில் சத்திரியனுடைய வேலை என்ன? நாட்டை காப்பாற்றுவது, நாட்டு மக்களை காப்பாற்றுவது, தீயவர்களை அழிப்பது. அப்போ அதை நீ செய்ய, இப்போ நீ பெரியப்பா மாம மச்சான் பார்க்காத, எல்லாம் தீயவர்கள் அழிச்சுடு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் பண்ணுறான். அப்போ இங்கே தீயவர்களை அழிப்பதற்கு சத்திரியனுடைய கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறது என்ன? கர்ம யோகம், நீ செய்யல, அந்த நியதியில பண்ணு, இயற்கையினுடைய நியதியில பண்ணு. நான் செய்கிறேன், நீ எங்கே செய்கிற? ஏற்கனவே அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ ஒன்றும் புதுசாக கொள்றது கிடையாது அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா? அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இங்கே நிகழ்வில் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கடமையை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் விசாரித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே வேறுபாடு என்னங்க? மௌனத்துக்கும் உபதேசத்துக்கும் என்னங்க வேறுபாடு? இங்கே ரிபுகீதை என்னங்க சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆழமாக கேட்டிங்கன்னா, இப்போ ரிபுகீதை என்ன சொல்லுது? மௌனம் தான் ஆதாரம், உபதேசம் வந்து வெளிப்பாடு. அந்த ஆதாரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான உபதேசம் தேவைப்படுகிறது. மௌனம்தான் முடிந்த முடிவு, அதுதான் அதனுடைய நிலைப்பாடு. ஆனால் அது எப்படி வெளிப்படும்? செயல் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். ஏதேனும் ஒரு செயல் மூலமாக தான் உபதேசமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்படுத்த முடியும். அப்போ மௌனம் எப்போ? எப்போதும் மௌனம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எப்பொழுதும் மௌனம் இருந்து கொண்டிருக்கிறதே, அப்போ எப்படி பேசுகிறாங்க ஞானிகள்? தேவைக்காக பேசுகிறார்கள், மனித சமுதாயத்திற்காக பேசுகிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இங்கே ஞானி பேசினாலும், ஒரு மகா ஞானி இங்கே பேசினாலும் மௌனம் குலையாது. ஏனென்றால் அவர்கள் மௌனம் என்பது வாய் வார்த்தைகளாக பார்ப்பதில்லை, தன்னுடைய ஆத்ம நிலையிலே பார்க்கிறார்கள், தன்னுடைய சுயத்திலே பார்க்கிறார்கள், தன்னுடைய சொரூபத்தில் பார்க்கிறார்கள். அவர்கள் பேசாமல் பேசுகிறார்கள் என்று தான் இங்கே பார்க்கணுமே தவிர, ஏதோ அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது போல நம்ம ஞானிகளை இங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இப்போ இந்த ரிபுகதையினுடைய இறுதி உபதேசம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, எது வருகிறதோ அது நீ அல்ல, எது போகிறதோ அது நீ அல்ல, அது எப்போதும் இருக்கிறது, அதுவே நீ. இப்போ ரிபுகதை சொல்ற விஷயம் அதுதான், ஒன்று வருதுன்னா அது நீ கிடையாது, ஒன்று போகுதுன்னா அது நீ கிடையாது, ஆனால் அது எப்போதும் இருக்குது பார்த்தியா, அதுதான் நீ அப்படிங்கிறத ரிபுகதை அழகாக சொல்றாரு. அப்போ இந்த வழியில் நம்ம வருவதற்கு தடையாக இருப்பது என்ன? அப்போ இது மாதிரி நம்ம ரிபுகதை சொல்லப்பட்ட பாதையில் உயர்ந்த பரிமாணத்துக்குள்ளே வருவதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள், அதாவது தவறான சில வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து நம்ம உண்டாக்கி கொண்ட பாவங்கள் தடையாக மாறும். அப்புறம் நம்முடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, பதிவுகள், மனதில் ஏற்கனவே நம்முடைய தவறான பதிவுகள் இருக்குது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் இப்படி தான் செய்வேன், அப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம இடத்துல சில வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகள் தடைகள், நம்ம செஞ்ச பாவங்கள் தடைகள், அப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறான செயல்கள் தடைகள். அப்போ இதெல்லாம் தடையாக வந்து வருகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த தடைகள் எல்லாம் நீக்கிக்கணும், எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நீக்கிக்கணும். அப்போ இங்க உண்மையான நான் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து எப்படி பார்க்கணும்? அந்த ஆத்ம நிலையில பார்க்கும்போது இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், அதுதான் நான். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் இந்த உடலில் இருக்கிறேன், நான் இந்த மனதில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வருவது தான் பாவம், வாசனைகள், கர்மம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ரிபுகதை வந்து நமக்கு வந்து இந்த உயர் பரிமாண நிலையை அடைய முடியாமல் தடை பண்ணுவது என்ன அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னா, புரிதலற்ற தன்மையில் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம எதையுமே கர்மத்துக்குள்ளே செய்யாமல், அல்லது நம்ம வந்து ஞானப்பாதைக்குள்ளே பயணம் பண்ணும்போது கர்ம யோகியாக வாழாமல் டைரக்டா ஞானம் அடைய வேண்டும், அமைதி வேண்டும், சகஜ சமாதியில் நிலை பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த நிலைக்கான தகுதியை நாம் வளர்த்தி கொள்ளாமலேயே நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனைங்கிறாரு. அப்ப இவைகள் எல்லாம் ஆரம்பத்திலே நமக்கு தேவையான எண்ணங்கள் போல் தோன்றினாலும், நமக்கான தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும், இல்லைன்னா அதுவே நமக்கு தடையாக மாறிவிடும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஞானம் அடைய வேண்டும், அமைதி வேண்டும், சகஜ சமாதியில் நிலை பெற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு தடையாக மாறிவிடும். ஏனென்றால் நீ தேடுவது ஏற்கனவே நீயாக இருக்கும்போது தேடுபவனாக நீ தொடர்ந்து நிற்க முடியாது என்று ரிபு முனிவர் இங்கு ஆழமா புரிய வைக்கிறார். ஏன்னா நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே, அதுதானே இங்கே மகா வாக்கியம், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறது உபதேசம். அப்போ இந்த இடத்துல தடை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இங்கே அகங்காரம் என்ற ஒரு பெரிய சொல்லாக இருக்க வேண்டியதில்லை, அல்லது பெரிய ஆசையாக கூட இருக்க வேண்டியதில்லை. அது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய தடை என்பதாக கூட பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் மிக சாதாரணமாக நம்ம பார்த்துட்டா அது என்ன தெரியுமா தடை? இப்போ நான் இந்த பாதையில் சரியாக வந்துட்டேனா, நான் இந்த பாதையில் ஏதாவது தவற விடுகின்றேனா, அல்லது நான் இதை எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசு கேள்வி கேட்குது பார்த்தீங்களா? ஏன்னா இது புரிதலற்ற தன்மையில் கேட்குற கேள்வி. அதாவது நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக வந்திருக்கிறேன், இந்த பாதையில் பயணிப்பதற்கான சரியான வழிமுறைகள் என்ன, அதை கடைபிடிப்பதற்கு எனக்கு எது தடை என்பது தெரியாமல் வந்துட்டு தப்பு தப்பாக நம்ம மனதுக்குள்ள ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நான் இதை சரியாக செய்கிறேனா, நான் சரியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு மனம் வந்து நம்மளை ஏமாத்துது இல்லையா, அந்த விஷயங்களை தான் இங்கே தடை என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஏதோ நான் அகங்காரத்தில் இருக்கிற ஆசையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு பெரிய தடையாக இல்லை. சும்மா ஒரு அல்பமான விஷயங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரிவு முனிவர் வந்து சுட்டி காட்டுறார். அப்போ நாம் இந்த மாதிரி வந்து தடைகளை கடந்து அந்த உயரிய பரிமாணம் வந்து மௌனம் இருக்கு இல்லையா, மௌனம் வியாக்கியானம், அதாவது அமைதி, ஆனந்தம், நம்முடைய இருப்பு, நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு போகிறதுக்கு நிஷ்பிரயத்ன நிர்விகல்ப சமாதி அப்படின்னு ஒரு நிலை இருக்குங்க. அதாவது நிஷ்பிரயத்தனம் அப்படின்னா, பிரயத்தனம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம், நிஷ்பிரயத்தனம்னா எந்த முயற்சியுமே செய்யாமல் எதுவுமே செய்யாம நிர்விகல்ப நிலை, அதாவது நிர்விகல்பனா விகல்பமே இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதை செல்வதற்கான, அதை அடைவதற்கான 5 ரகசிய உத்திகள் என்ன அப்படின்னு இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. அதாவது மனதுல எண்ணங்கள் தோன்றும், அது தோன்றுகிறது, ஆனால் அதை தொடக்கூடாது. ஏன்னா மனசுல வந்து இப்ப நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அல்லது நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி செய்ய போறேன் அப்படின்னு மனசு ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டு நம்மளை ஏதாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வந்து முதல்ல தொடாமல் சும்மா சாட்சியாக பார்க்கணும், வருகின்ற எண்ணங்களை சாட்சியாக பார்க்கறது தான் முதல் அந்த உத்தி. அதாவது 5 விதமான ரகசிய உத்தி என்னென்ன அப்படின்னா, எண்ணம் தோன்றுகிறது ஆனால் அதை நான் தொட வேண்டியது இல்லை, சும்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். அதை வந்து நான் கான்டாக்ட் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம், தொடர்பற்ற ஒரு விழிப்பு நிலை. அதில் போய் டச்சே பண்ணாமல் அந்த சம்பவத்தில் கலந்துக்காம அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா அப்படியே சாட்சியாக பார்க்கறது. இது யார் சொல்லி கொடுக்குறான்னா ரிபுகீதை சொல்லுது. இதை பகவான் ரமண மகரிஷி இதை அனுபவிக்க சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ரமண மகரிஷி அடிக்கடி நான் யார் நான் யாருன்னு விசாரம் பண்ணுன்னு சொல்லும்போது அது உன்னிடத்துல வருகின்ற உணர்வு வந்து எப்படி இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி ஒரு உணர்வு வெளிப்பட்டாலும் அது உனக்கு எண்ணமாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட நினைவாக இருக்கலாம், அல்லது ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சந்தோஷமாக கூட இருக்கலாம், அல்லது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உன்னுடைய உடம்புல உருகின்ற ஒரு உடல் வலியாக கூட இருக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன அனுபவங்கள், என்ன உணர்வுகள், உணர்ச்சிகள், இப்படி என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் உங்களிடத்துல வந்தாலும் அதை சும்மா அப்படியே பாருங்க. அந்த பயம் வருது அப்படியே பாருங்க, பழைய எண்ணங்கள் மனசுக்குள்ள நினைவாக வருது அதை அப்படியே பாருங்க, சந்தோஷம் வருதா அதை அப்படியே பாருங்க. இல்லைங்க எண்ணங்கள் எல்லாம் ஒன்றும் வரல, ஆனால் எனக்கு உடம்பு வலி பயங்கரமாக இருக்குது, எனக்கு கால் வலி பயங்கரமாக இருக்குது, அதையும் அப்படியே சும்மா பாருங்க. அப்போ இதை இப்படி பார்ப்பது மட்டும், அந்த நிலையில சாட்சியா நின்று அதை அப்படியே பார்க்கிறேன், அது தோன்றுகிறது ஆனால் நான் அதை தொடவில்லை அப்படிங்கிற நிலையில நீங்க நின்று பார்த்தீங்கன்னா மனம் வந்து தன்னுடைய செயலற்ற நிலைக்கு தானாவே போயிடும். அதாவது பெருசா விவகாரத்துக்குள்ள உங்களை மாட்ட விடாம அப்படியே எழுந்த எண்ணங்கள் அப்படியே கரைஞ்சி போயிடும். நீங்க உங்களுக்கு என்ன எண்ணங்கள் எழுந்தாலும் சரி, அது சந்தோஷமோ பயமோ கவலையோ அல்லது பழைய நினைவுகளோ அல்லது மனநிலைகள் எல்லாம் கடந்து உங்களுடைய உடல் நிலைகளில் உடல் வலியோ, அதை அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா போதும், அந்த செயல் அது வெளிப்படாமல் அப்படியே இழந்து அந்த சக்தி இழப்பு ஏற்பட்டு அங்கு செயலற்ற நிலை உண்டாகிவிடும். அப்போ எண்ணம் எழுந்தாலும் அது ஆழமாக நுழையாது. அப்போ இந்த எண்ணத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும், அந்த தூரம் அதிகமாயிடும். அந்த நிலையில் என்ன நடக்கும்னா திடீரென மனதுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு வெற்றிடம் உண்டாகும். அதாவது நீங்கள் அந்த விஷயத்தை தொடாமல் இருந்தீங்கன்னா போதும், தொட்டுட்டிங்கன்னா தான் நீங்கள் அதுக்குள்ளே போய் சிக்குவீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த நிலைக்கு போகிறது இல்லை. ஒரு சின்ன மைண்டில் ஒரு எண்ணம் வந்துட்டாலும் உடனே அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க, உடனே அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எண்ணங்கள் எழுந்திருக்கிறது இல்லை, அது ஏன் எழுந்திருக்குதுன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பெரும்பாலான செயல்கள் உங்களால் தடுக்கப்பட முடியும். ஒரு நாளைக்கு வந்து 1000 எண்ணங்கள் எழுந்திருக்கும், ஆனால் நம்ம ஒரு 100-150 செயல் செஞ்சுடுவோம். அந்த எண்ணங்களில் நம்ம கண்டிப்பாக ஒரு 100-150 செயல் செஞ்சிடுவோம். அந்த 100-150 செயல்களெல்லாம் எண்ணங்கள்னால செய்யறது தான். அப்போ அந்த எண்ணங்களை சும்மா அப்படி வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த செயல் வெகுவாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக உங்கள் இடத்துல செயல்தன்மையே இருக்காது. அப்போ இந்த மாதிரி செயல்தன்மை நீங்கள் இலக்க இலக்க என்னாகும்னா எந்த முயற்சியுமே அந்த இடத்துல தேவைப்படாது, சும்மா இருக்கிற உண்மையான நிலை உண்டாகும். மனசும் உடம்பும் அப்படியே பூரண ஓய்வு நிலைக்கு போகும். அங்கே வந்து ஒரு அமைதி தானாக கை கூடும், அது தானாகவே நடக்கும். அப்போ இதுதான் நிஸ்பிரயத்தன சிந்தனை நிறுத்தம் என்று ரிஷிகள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நிலையில் ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் எங்கே அப்படின்னு ஒரு நிமிர்ந்து பார்க்கின்ற ரெண்டாவது உத்தி நமக்கு புரியும். 5 உத்திகள் சொல்கிறேன் இல்லையா. இப்போ முதல் உத்தி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், முதல் பாயிண்ட்டு எண்ணம் தோன்றும் அது தொடக்கூடாது, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அனுபவிப்பவன் எங்கே. இப்போ எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறவன் யாரு, இந்த எண்ணம் எழுந்த உடனே இதை செயல் செய்யணும்னு துடிக்கிறவன் யாரு. இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாலே அந்த அனுபவிப்பவன் காணாமல் போயிடுவான். இதுதான் ரிபுகீதையினுடைய ஒரு உச்சமான சம்பவம், அருமையான ஒரு விஷயம். இந்த உபதேசமெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான உபதேசம். அப்போ எதை அனுபவித்தாலும் அந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறது இல்லாமல் போனால் உங்களுக்குள்ள அந்த குமுறல் வெளிப்படாது, மனதுக்கான குமுறல் இருக்காது. அப்போ உள்ளே வந்து மனசு குமுறாமல் இயல்பாக உங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் வெளிப்படுதுங்கிறத கவனிக்க தொடங்கும். அப்போ இந்த கவனத்தை அனுபவிப்பவன் எங்கே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்த மறுவினாடியே உங்களுடைய அறிவு விழிச்சுக்கும், அதுதான் அவேர்னஸ்ஸு. அந்த நிலையில் உங்களிடத்துல தானாகவே அமைதி வரும். ஏனெனில் அங்கே அனுபவிப்பவன் எனும் நபரை காண மாட்டீர்கள். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அனுபவிப்பவன் எங்கேங்கிற நிலை எப்படி உண்டாகும்னா இருக்கின்ற எண்ணங்களை வேடிக்கை பார்த்தாலே போதும், அதை செயலாக்க செயல்படுத்துபவன் ஒருத்தன் இல்லை, அதை செயல் செய்து விட்டு நான் இதை அனுபவிக்கின்றேன் என்று சொல்பவன் இரண்டாவது நபர் அங்கே இல்லை. அப்போ இந்த நிலையில் என்ன நடக்கும், அனுபவிப்பவனே இருக்க மாட்டான். அப்போ அந்த அனுபவிப்பவன் என்கிற நபரை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, உடல் வலியும் தெரியாது, உள்ள குமுறலும் இருக்காது, பிரச்சனைகளும் எழுந்திருக்காது, சைலன்ஸ்க்கு வந்துடுவீங்க, தானாகவே சைலன்ஸ்க்கு வந்துடுவீங்க. அப்போ அந்த நிலை என்ன நடக்கும், மனம் இல்லை, அனுபவிப்பவன் இல்லை, அனுபவம் மட்டும்தான், அது நித்திய சாட்சியின் ஒளி அப்படின்னு நீங்கள் நிர்விகல்ப சமாதி நிலையை சுட்டி காட்டுறார் ரிபுமுனிவர். அது வந்து இரண்டாவது உத்தி. இது மூன்றாவது உத்தி என்னன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய நிஜ வடிவத்தை மட்டும் உணரணும். அதாவது அயாம்ன ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன தெரியுமா, இந்த உடம்போ மனசோ நான் கிடையாது, நான் அந்த தூய உணர்வு. அப்போ நான் இருக்கிறேன் அப்படி என்னுடைய தன்னுணர்வில் நான் இருந்து பழக பழகவே அது என்னுடைய சுயம் இல்லையா, அந்த நிலையில் நான் நிற்கும் போது எனக்கு உலகமும் இல்லை, உடலும் இல்லை, மனசும் இல்லை, அது என்னுடைய சுய அனுபவம். அதில் நான் நின்று பழக 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 24/7 நான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன்ங்கிற என்னுடைய நிலைப்பாடை நான் இழக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிறது தான் என்னுடைய ரியாலிட்டி. அதை நான் விழிப்பு நிலையிலையும் சாட்சியாக பார்ப்பேன், கனவு நிலையிலையும் சாட்சியாக பார்ப்பேன், ஆழ்ந்த உறக்கத்திலையும் சாட்சியாக பார்ப்பேன். அப்ப தோன்றி மறைகின்ற இந்த ஊடகமாகிய இந்த உடலுக்கும் மனதுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக நான் இருக்கிறேன், இந்த மூன்றுக்கும் சாட்சியாக நான் மட்டுமே இருக்கிறேன் என்று தன்னுடைய நிஜ உணர்வை உணருங்கள், தன்னுடைய நிஜ உணர்வை உணருங்கள். அந்த இடத்துல ஒரு செயலும் கிடையாது, அங்க தியானமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி பிளாட்ஃபார்ம் அது, அது தன்னுடைய ரியாலிட்டி, தன்னுடைய சோர்ஸ். அப்போ இது எப்படிங்க, நான் இருக்கிறேனுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் நான் இருக்கிறேன்ங்கிறது என்னுடைய பாடி, என்னுடைய மைண்ட் அட்டாச்மெண்ட்டில் தான் நான் இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய உணர்வு நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வரீங்க. அப்போ அது எப்படிங்க நான் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு சின்ன பயிற்சி பாருங்களேன். இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த பயிற்சிக்கு தயாராகிடுங்க. இப்போது நீங்கள் இருப்பதை உணருங்க. இப்போ நான் இருக்கிறேன் மட்டும் உணருங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன் அவ்வளோதான். இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ மனசுக்குள்ளே நல்லா வச்சுக்கோங்க. நான் இருக்கிறேனுங்கிறத உங்ககிட்ட இருக்கிற மைண்டை வச்சியே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கமலாவாக இருக்கிறீங்களா, விமலாவாக இருக்கிறீங்களா, ராமசாமியா, குப்புசாமியா, கலெக்டரா, என்ஜினியரா, டாக்டரா, அல்லது ஐயரா, ஐயங்காரா, இல்லை கவுண்டரா, செட்டியாரா, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் இருக்கிறேன் அவ்வளவுதான், அந்த நிலையில் மட்டும் நில்லுங்க. இது ஒரு பயிற்சி, நான் இருக்கிறேன் இதை மட்டும் உணருங்க. அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன, நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்புல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இந்த உடலா, நான் இந்த மனமா, அப்ப இந்த உடல் மூலமா நான் சுவாசிக்கிறேனா, எனக்கு சுவாசம் இருக்கிறதா, அப்ப இந்த உடல் மூலமா எனக்கு மனம் ஏதாவது வெளி விவகாரங்களை ஈர்க்கிறதா, அப்ப நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனா நான் தூங்கி கொண்டிருக்கிறேனா, எதுவுமே சம்பந்தப்படாம இருங்க. ஏன்னா இங்க நீங்க ஏதேனும் ஒன்றை பிடிச்சிங்கன்னா நீங்க அட்டாச்மெண்ட்டுக்குள்ள வருவீங்க. இப்ப நீங்க சுவாசத்தை பிடிச்சா நீங்க பாடிங்கிற அட்டாச்மெண்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப நான் என்ன சொல்றீங்க, நான் இந்த உடம்பை கொண்டு மூச்சு பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருதா, அப்ப பாடி அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வராம நீங்க சுவாச பயிற்சி பண்ண முடியாது. இப்ப நான் ஜபம் பண்றேன், எதை வச்சுப்பா ஜபம் பண்றேன், மைண்டை வச்சு ஜபம் பண்றேன். அப்போ ஜப மந்திரங்களை சொல்லணும், அதுக்கு மனசு தேவைப்படும், ஜபிக்கிறதுக்கு வாய் தேவைப்படும், அப்பவும் உடம்பும் மனசு அங்கே தேவைப்படுது இல்லையா. அப்போ இது மாதிரி ஒரு இருக்கிறேனுங்கிற உணர்வை கொண்டு போய் இது மாதிரி விவகாரங்களுக்குள்ள இருத்தி பார்க்கறது அறியாமை அஜ்ஞானம். ஏன்னா இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற தன் உணர்வு நிலைக்கு உங்க உடலும் கிடையாது மனசும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நிலையில போய் நான் சுவாசிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், நான் பூஜிக்கிறேன், நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நீங்க எதை இழுத்து போட்டாலும் நீங்க நான் இருக்கிறேன் என்ற அந்த மூன்றாவது உத்திக்குள்ள நீங்க போகவே முடியாதுங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. அந்த மூன்றாவது உத்தி, மூன்றாவது அருமையான சீக்ரெட் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வுல தான் நிக்கணுமே தவிர அந்த உணர்வை கடந்து இந்த மனதுக்குள்ளேயோ உடலுக்குள்ளேயோ போனீங்கன்னா நீங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள உங்களுடைய சோர்ஸுக்குள்ள வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அது மட்டும்தான் உண்மை. அது உடல் கிடையாது, அது மனம் கிடையாது, அது அனுபவம் கிடையாது, எந்த முயற்சியும் இல்லாத ஒரு தூய சத்துவம் அப்படிங்கிறாரு ரிபுமுனிவர். அந்த நிலையை நீங்க உணர்ந்து பாருங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய சுய அனுபவத்தை சும்மா அப்படியே அமைதியா இருந்து அயம்ன ஸ்டேட்ல எதையிலையுமே தொடாம, மனசை தொடாம, உடம்ப தொடாம, உணர்ச்சிகளை தொடாம அப்படியே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வினாடிகள் நின்று பழகினா கூட போதும். சில ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் அதை நின்று பழகினாலே அது அப்படியே நீடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நீடிக்கும். அப்புறம் அது நிமிடங்கள்ல வரும், அப்புறம் மணிக்கணக்கில் வரும், அப்புறம் 24/7 மாறும். அப்போ நீங்கள் அந்த உடல் மனம் கடந்து நிற்பீங்க, ஆனால் அந்த உடலும் மனமும் நீங்கள் கிடையாது. அது விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும், அது சம்மந்தப்படாது, நீங்கள் சம்மந்தப்பட மாட்டீங்க. அப்போ என்ன உங்களுடைய ரியாலிட்டி என்ன, தானாக அமைதி, அது தானாகவே உங்களுக்கு அமைதி வந்துடும். அந்த அமைதியை தான் இங்கே நீங்கள் அடையணுமே தவிர நீங்களாக சும்மா அமைதியாக இருக்க போகிறேன்னு தியானம் பண்ணுறதுனால அமைதி வந்துருமான்னா வரவே வராது. இதுதான் மூன்றாவது உத்தி. நான்காவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சிகள்ல எது வேணா நடக்கட்டும், என்ன நடந்தாலும் சரி அது நான் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான உத்தி. எப்படி எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப உடம்புல ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் நானுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், எனக்கு வலிக்குதுங்க எனக்கு வலிக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மனசுல கவலை வந்துருதுன்னா எனக்கு கவலையா இருக்குங்க எனக்கு கவலையா இருக்குங்கன்னு சொல்லும். அல்லது உங்ககிட்ட ஒரு பயம் வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்குங்க எனக்கு பயமா இருக்குங்கன்னு சொல்லும். அப்ப இது மாதிரி கட்டுப்பாடற்ற எண்ணங்கள் தோன்றுறது இல்லையா. இது மாதிரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி, எழுகின்ற எண்ணங்கள் அல்லது அனுபவிக்கின்ற வலிகள், உடம்புல வரக்கூடிய வலிகள், இது எதுவுமே நான் அல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய உணர்வு தான் நான் அப்படின்னு நீங்க உங்க உணர்வுல நின்றுட்டு இதை சும்மா பாத்தீங்கன்னா கவலையும் காணாமல் போயிடும், பயமும் காணாமல் போயிடும், உடல் வலியும் காணாமல் போயிடும். நிறைய பேர் உடல் வலி இப்படி தான் இல்லாமல் பண்ணிக்க முடியும். அப்படி தான் ரமண மகரிஷி பண்ணிக்கிட்டார். ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையில் ஆப்ரேஷன் நடந்தது. ரமண மகரிஷியை வந்து பார்க்குறவன் தானே உடம்புல பார்த்துட்டு இருந்தான், அவர் உடம்பை கடந்து வெளியே நின்றுட்டு இருந்தார். அவர் உடம்புலேயே நான் இல்லைன்ட்டார். அவர் வந்து தன்னுடைய உணர்வில் இருந்தார். அவர்கிட்ட போய் இல்லைங்க உங்கள் கையில் கட்டி வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், உங்களுக்கு கேன்சர் கட்டி வந்து நல்லதில்லை, அதை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு ரகலை பண்ணி ஆங்கில மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களுக்கு கையை அறுக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, எனக்கெல்லாம் வந்து அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாது, அதாவது மயக்க நிலைக்கு என்னை கொண்டு போகக்கூடாது, நான் எப்பயுமே விழிப்புல தான் இருப்பேன், அதனால எனக்கு அனஸ்தீசியாங்கிற மருந்து கொடுக்கக்கூடாது, நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் மயக்க மருந்தையும் அவர் ஏற்றுக்கல, வேற என்ன அந்த விழிப்பு நிலையில நான் இருப்பேன், நீங்கள் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுங்க, அதாவது வலி நிவாரண இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுடலாமா, அதுவும் போடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார். அப்போ நிறைய பேர் சரி அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சரி இப்படி இவர் விரும்புகிறாரு எப்படி தாங்க போகிறாரோ சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன ரமண மகரிஷி அந்த ஆப்ரேஷனை சர்வசாதாரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார தவிர ஐயோ வலிக்குது அப்படின்னு கதறவும் இல்லை, பயப்படவும் இல்லை, பதறவும் இல்லை. ஏன்னா அவர் உடலே இல்லை, அதான் விஷயம். அப்போ இந்த உடலுக்குள்ளே வரும்போது தான் நமக்கு அந்த வலி தெரியும், உடம்பை விட்டு வெளியே போனால் வலி தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ பிரச்சனையெல்லாம் என்னென்னா, நான் உடல் நான் மனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரவே முடியாதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அப்படிங்கிற அபிமானம்
அந்த உடல் மேலேயும் மனது மேலேயும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் வெளியேறவே முடியாது இந்த நிலையை விட்டு. அப்போ இதெல்லாம் உங்களுடைய தவறான போக்குகள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் மகான்கள் வாழ்ந்து காட்டுறாங்க இல்லையா. அப்போ அவங்க வாழ்ந்து காட்டிய வழிகளை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்போ நாலாவது உத்தி என்னன்னா, எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல. அப்படி தான் ரமணர் வாழ்ந்தார். எது நிகழ்ந்தாலும் அது நான் அல்ல. என்னுடைய கையில் ஒரு கட்டி வந்துச்சா, வந்துட்டு போகுது. என் கட்டியை நீங்கள் அறுத்து எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டு போங்க. அது நான் இல்லையே அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்க முடியுமான்னா அதுதான் இந்த நிலைக்கு வருவதற்கான நான்காவது உத்தி. இது எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ள அவங்க போகிறதுனால தான் என்ன நடக்குது தெரியுமா, மனசு அப்படியே இல்லாமல் போயிடும். ஏன்னா மனசு தான் அதை சம்மந்தப்படுத்திக்குது, இது என்னுடைய உடல் அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது ஒன்றை பிடிப்பதற்கு மனசு இடம் கேட்கும். அது நீங்கள் அனுமதிக்கலை அப்படின்னா போதும், அது தன்னுடைய வேகத்தை இழந்து விடும். ஏன்னா மனசு இப்போ எதை பிடிக்க பார்க்குது, இது என்னுடைய உடம்புன்னு பிடிக்க பார்க்குது. அந்த மனசுக்கிட்ட நீங்கள் இது என்னுடைய உடம்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த மனசை பிடிக்க முடியாது உடம்பை. அப்போ வந்து வழி தெரியாது, உடம்புல இருக்கிற வழி. அப்போ நம்ம அந்த உடம்பை கடந்து மனதை கடந்து நம்ம நிற்க முடியும் இல்லையா. அப்போ நம்மிடத்தில் இருக்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கரையும், உடல் ஈர்ப்புகள் எல்லாம் குறையும், மனசுமை இழக்கும், சுயம் பிரகாசம் வெளிப்படும். அப்போ தான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய அருமையான உண்மைத்தன்மை வெளி விவகாரத்துக்கு வரும். அப்போ இப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே எதுவும் நான் அல்லங்கிற நிலைக்கு போகிறது நான்காவது நிலை. அடுத்தது, இந்த உலகத்தில் எது வேணால் நடக்கட்டும், அதை அப்படியே சும்மா சாட்சியாக பார்க்குறோம் இல்லையா. இதுதான் ரிபுகேதனுடைய நேரடி உபதேசம். என்ன தெரியுமா, இங்கே தோன்றுவது எதுவும் உண்மை கிடையாது, இங்கே எல்லாம் ஒரு தோற்றம் மாத்திரமே. அதாவது இந்த உலகத்தில் வந்து இந்த உடம்பு தோன்றியிருக்கு, இந்த உடம்பு இருக்கிறதுனால இந்த புலன்கள் தோன்றியிருக்கு, இந்த புலன்களும் இந்த உடலும் இருப்பதனால மனசு உருவாகியிருக்கு. அப்போ அந்த மனம் உருவாக்கி கொண்ட விவகாரங்கள் உலகமாக விரிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு பார்ப்பதற்கு ஒரு நேரடி காட்சிகளாக இருந்தாலும் கூட நிஸ்பிரயத்திர நிர்விகல்ப நிலை இருக்கு இல்லையா. அதாவது நான் எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ணாமல் என்னுடைய ரியாலிட்டியான நிர்விகல்ப நிலைக்கு நான் போகிறது எப்படிங்க செய்கிறது அப்படின்னா, அதுக்கு பாருங்கள் அருமையான இந்த ஐந்தாவது வழி என்ன தெரியுமா, பார்க்கும் காட்சியை ஒன்றும் விளக்காமல் ஒன்றுக்கும் பெயரிடாமல் அப்படியே ஒரு நிமிடம் பாருங்க. எப்படி, இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மரம் இருக்கா, சும்மா மரத்தை பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு மனிதன் நிற்கிறானா, அந்த மனிதனை பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு வீடு இருக்கா, அந்த வீடு அப்படியே பாருங்கள். இல்லை உங்கள் முன்னாடி ஏதாவது சப்தம் வருதா, அந்த சப்தத்தை அப்படியே கேளுங்க. ஆனால் எதுக்கும் பெயர் கொடுக்காதீங்க. எப்படி பெயர் கொடுக்கக்கூடாது, இதுக்கு பேர் மரம்ங்க, இதுக்கு பேர் வீடுங்க, இதுக்கு பேர் மனிதனுங்க, இந்த சப்தத்துக்கு பேர் வந்துங்க வண்டியினுடைய சவுண்டுங்க அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு பேர் கொடுக்காம உங்களால் எப்போ இருக்க முடியும், உங்களுடைய உண்மையான நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலை எப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது, குழந்தை பருவத்தில் இருந்தது. சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலையில் இருக்கும். கை குழந்தையை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டினீங்கன்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை வந்து இது மோட்டார் வண்டி, இது மோட்டார் வண்டிலேருந்து வருகின்ற சப்தம், இது மரம், இது வீடு, இவர் மனிதன் அப்படின்லாம் பார்க்காது. ஏன்னா அது போன்ற எண்ணங்கள் அந்த குழந்தையின் மனதில் ஏற்றி வைக்கப்படவே இல்லை. அப்போ குழந்தையின் மனதில் அந்த எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்படாத நிலையில அது நிஷ்பிரயத்திர நிர்விகல்ப நிலையில் அந்த குழந்தை இருக்கு. அப்போ அதுதான் அந்த குழந்தையுடைய ரியாலிட்டி. அப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளவு தூரம் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த பிறகு கூட இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா இந்த உலகம் என்பது தோற்றம். அப்போ இந்த தோற்றம் நாம ரூபங்களால் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் இந்த நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கிவிட்டா உலகம் மறைஞ்சிடும். அதாவது யானை தெரிஞ்சால் மரம் தெரியாது, மரம் தெரிஞ்சால் யானை தெரியாதுங்கிற மாதிரி, பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தால் பரம் தெரியாதுங்கிற மாதிரி தன்னுடைய இருப்பு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே, தோன்றி மறைகின்றது. என்னுடைய இருப்புனால, நான் இருக்கிறதுனால. அப்போ நான் எப்படி இருக்கிறேன், ஒரு வெள்ளை திரையாக இருக்கிறேன், என் மீது திரைப்படம் ஓடுகிறது, அந்த திரைப்படத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இந்த மனசும் உடலும் இருக்கிறது. அதுதான் ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக ஒரு ஒளி வருது, அந்த ஒளியிலிருந்து உருவங்கள் வருகிறது, அந்த உருவங்களோட சப்தமும் வருகிறது. அங்கே ஒளி ஒளி இரண்டும் வெளிப்படுகிறது. அது ஒளியும் ஒளியும் வெளிப்பட்டாலும் வெள்ளை திரை மட்டும்தான் உண்மை. ஆனால் அவர் தோன்றி மறைகின்ற ஒளியும் ஒளியும் உண்மை கிடையாது, வெறும் மாய தோற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி நம்ம திரைப்படத்தில் பார்க்குறோமோ அதுதான் உண்மையிலேயும் சுத்த சாட்சியினுடைய நிலை. அப்போ சுத்த சாட்சியினுடைய ஒளியினால்தான் இந்த உலகம் தெரிகிறது. அப்போ இங்கே உண்மையாக என்னுடைய அறிவு ஒளியினால் இந்த உலகம் தெரியும். ஆனால் அந்த அறிவு ஒளி என்னுடைய இருப்புனால் இது இருப்பது போல காட்டி கொடுக்கிறது. ஆனால் உண்மையில் இப்படி ஒன்று இல்லவே இல்லை. இவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆத்ம ஞானிக்கு புரியும். அப்ப அப்படி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை எந்த ஒரு நினைவும் இல்லாம தன்னுடைய சுய அனுபவத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சூட்சமோ ஒரு ரகசியம் என்று ஐந்து உத்திகளை இங்க வந்து ரிபு முனிவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் எனும் கற்பனை உங்களது அறிவு ஒளியின் மூலம் ஒரு தெளிவான திரையாக மட்டுமே தெரியும். ஆனால் அந்த திரையில் திரைப்படம் ஓடாது. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த படம் வந்து இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ள அப்டேட் ஆன பிறகு படம் ஆஃப் ஆகிடும், பிளைன் ஸ்க்ரீன் இருக்கும், திரைப்படம் ஓடாது, வெறும் வெள்ளை திரை மட்டும் இருக்கும். அப்போ வெள்ளை திரையில் என்ன நடக்கும்? அந்த நிலையில் உருவங்கள் இல்லை, அதற்கான பெயர்களும் இல்லை, இரண்டாவதான ஒன்று இல்லவே இல்லை, அங்கு இருமைகளே இல்லை, நானும் இல்லை, நீயும் இல்லை, ஏன் இந்த உலகமும் இல்லை, எல்லாம் ஒன்றே. அதுதான் பிரம்மம், அறிவு, ஆத்மா. அதுதான் நம்ம சொல்ற ஓமானத்துல வெள்ளை திரை. அப்ப அந்த வெள்ளை திரையாக மாறிவிடுது, வெள்ளை திரையாக மாறிவிட்டா திரை மட்டும் இருக்கு, ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சு, ப்ரொஜெக்டர் வந்து லைட்டும் வரல, படமும் வரல, சவுண்டும் வரல, அப்போ வெறும் பிளைன் ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கு. அப்போ அந்த ஒயிட் ஸ்க்ரீன் தான் பிரம்மம். ஆனால் ப்ரொஜெக்டர் ஆன் ஆகி உங்களுக்கு வந்து படம் வந்துருச்சு, சவுண்டு வந்துருச்சுன்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ மனம்து தான் இங்கே வந்து ப்ரொஜெக்டர் எல்லாமே, வெள்ளை திரை தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஓமானத்தை எடுத்துக்குங்க. அப்போ இந்த ஐந்து விதமான உத்திகளை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம சரியாக நடைமுறைப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, மனதினுடைய வலிமை குறைந்து விடும், மனம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது குறைச்சிக்கும், தேவையில்லாத நினைவுகளினுடைய பிடிமானம் விட்டு போகும், தேவையற்ற அனுபவங்கள்ல மூக்க நுழைக்க மாட்டோம், நம்முடைய விழிப்பு நிலை அவேர்னஸ் எப்பயுமே ஆழமா இருக்கும், தனிநபர் உணர்வு கரைந்து விடும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தனித்துவ அடையாளங்களை நீக்கிவிடும், பிரம்மாகார அனுபவம் தானாக தோன்றும், என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் பிரகாசிக்குதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட என்னுடைய இருப்பு எப்படி இருக்குன்னா, என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியினால இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற அனுபவம் உண்டாகும். ஏன்னா வெளிச்சத்துலதான் எல்லாம் தெரியும், வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே தெரியாது. விடியல் காலையில வந்து சூரியன் வந்த உடனே உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தெரியுது, ஆனா சூரியன் மறைஞ்ச பிறகு இருட்டான உடனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப என்ன காரணம்? ஒண்ணுமே தெரியலீங்களே, இது இது இன்னதுன்னு பேரும் தெரியல, உருவமும் தெரியல, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? சூரியன் வந்தா தெரிஞ்சுக்குப்பான்னு சொல்றேன்ல. அப்ப காலையில சூரியன் வந்த உடனே இதுக்கு பேர் கிணறு, இதுக்கு பேர் ஏரி, இதுக்கு பேர் மரம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சது பகல் வெளிச்சத்துல? ஆனா இரவு வெளிச்சத்துல எங்க ஏரி இருக்கு, எங்க கிணறு இருக்கு, எங்க மரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கும் இருட்டு. அப்ப அது மாதிரி அந்த வெளிச்சத்துலதான் எல்லாம் அறியப்படுவது போல இங்க அறிவு ஒளி வெளிச்சத்தினால் இந்த உலகம் அறியப்படுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். சூரிய வெளிச்சத்தினால எப்படி இந்த உலகம் நமக்கு காட்சிப்படுகிறதோ அது போல அறிவு ஒளி வெளிச்சத்தினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப நான் அந்த சுயம் பிரகாச அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா நம்முடைய ரியாலிட்டி என்ன? ஆனந்தம், அமைதி. அப்ப சத்து சித்து ஆனந்தம், அந்த அறிவாகவும் நானே இருக்கிறேன், எப்பொழுதும் நானே இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய உண்மை நிலை என்னன்னா அமைதி மட்டுமே. அப்ப இதுதான் இங்க வந்து நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி, அதாவது மைண்ட் ஃப்ரீ அல்லது மைண்ட்லெஸ் ஸ்டேட், எஃபர்ட்லெஸ் ஸ்டேட், அவேர்னஸ் அப்படின்லாம் ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க. அப்ப இது தியானத்துல மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம நடக்கிறதுலையும் வச்சுக்கலாம், சாப்பிட்றதுல வச்சுக்கலாம், வாழ்க்கையில வச்சுக்கலாம், எல்லாம் தானாவே நம்ம நடைமுறையில எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா அது செய்பவன் நான் அல்ல, அதை பார்ப்பவன் நான் அல்ல, அதில் சம்பந்தப்படுபவன் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆனந்த நிலை நம்ம இடத்துல கை கூடிட்டா அதுதான் நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி. அப்ப இந்த நிர்விகல்ப சமாதி நிலை உண்டாகிற அறிகுறிகள் என்ன அப்படின்னா, இந்த நிலையை அனுபவிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அதை வந்து நம்ம ஒரு தியான அனுபவங்கள் மாதிரி பார்க்க முடியாது, அல்லது ஒரு கற்பனை மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியாது, அது உண்மையான ஞான நிலையின் அறிகுறிகளாக பார்க்கணும். ஏன்னா நிர்விகல்ப நிலை கை கூடி விட்ட பிறகு அங்கு தியானமும் கிடையாது, கற்பனை விஷயங்களும் கிடையாது, அது நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ். ஆனா அந்த நிலை என்ன, சில நொடிகள் நம்ம இடத்துல வந்து போற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நிலைப்பாடு நமக்கு எப்படின்னா உள்ளத்துல ஒரு அமைதியை கொடுத்துரும், ஒரு ஆனந்தத்தை கொடுத்துரும், அப்புறம் விசாலமான தன்மை வெளிப்படும், நான் இந்த உடல் மனம் அப்படிங்கிற தன்னிலை வந்து ஏற்படாது, நான் அப்படிங்கிற அகங்காரம் வெளிப்படாது. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து அந்த நிர்விகல்ப நிலை உண்டானதற்கான அடையாளம். அப்ப நிர்விகல்ப நிலை அப்படின்னா என்னதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நினைவு இல்லா நிலை என்று சொல்லலாம், முயற்சி இல்லா நிலை என்று சொல்லலாம், நான் எனும் தனிநபர் இல்லா நிலை என்று சொல்லலாம், சுத்த இருப்பு மட்டுமே இருக்கின்ற நிலை என்று சொல்லலாம். அப்போ நிர்விகல்பம் என்றால் என்னன்னா எந்த விகல்பமும் இல்லை, அப்படின்னா எந்த எண்ணங்களும் இல்லை, எந்த நினைவும் இல்லை, அப்போ எந்த முயற்சியும் இல்லை. அந்த இடத்துல நான் செய்கிறேன், நான் இதை செய்ய போகிறேன், இப்படி செய்து பார்க்க போகிறேன்ங்கிற எந்த முயற்சியும் இல்லை. அப்புறம் நான் அப்படிங்கிற தனிநபர் அடையாளம் இல்லை. அங்கே என்ன இருக்கு நிர்விகல்ப நிலையில? சுத்த இருப்பு மட்டுமே இருக்கிறது. அதை ரிபுகீதை எப்படி சொல்லுதுன்னா அகண்ட சிதானந்த நிலை என்று சொல்லுது. அகண்டாகார நிலை, அகண்ட சிதானந்த நிலை அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த நிர்விகல்ப நிலைக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிர்விகல்ப நிலை உங்களுக்கு கை கூட்டிடுச்சுன்னா என்ன அறிகுறி அப்படின்னா எண்ண ஓட்டங்கள் பெரும்பாலும் அப்படியே நின்றுடும். தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் எழுந்திருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருப்போம், ரொம்ப சாந்தமாக இருப்போம். தேவைப்படும் போது மட்டும் விவகாரத்துக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். இப்போ நம்ம சமைக்கணும்னா சமையல் மட்டும் செய்வோம், மற்ற நேரத்தில் சும்மா இருப்போம், அமைதியாக இருப்போம், தேவையில்லாத விவகாரத்துக்குள்ளே போக மாட்டோம். அப்படியே மீறி ஒரு சிலருக்கு மனதில் எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே மொல்லாமல் தானாகவே குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் தானாகவே எண்ணங்கள் நிற்கும். அப்படி அந்த எண்ணங்களை நிற்கிறத நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். பெரும்பாலான எண்ணங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகாது, எல்லாம் வந்த வேகத்தில் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஆனால் நீங்களாம் எண்ணங்களை தடுக்கக்கூடாது. வருகின்ற எண்ணங்களை நான் தடுக்கிறேன்னு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா திருப்பி எண்ணங்கள் பூதாகரமாக மாறும். அதனால் எண்ணங்களை தடுக்கக்கூடாது. சும்மா அப்படியே எண்ணங்கள் வந்தால் வரட்டும், போனால் போட்டணும். அப்படியே நீங்கள் உங்களுடைய சுயத்தில் நின்று பழக பழக, நான் இருக்கிறேனுங்கிற தன்னுடைய இயல்பில் இருந்து பழக பழக மனதனுடைய இயல்பு வந்து தானாகவே அமைதியை நோக்கி போயிடும். இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிர்விகல்ப நிலையில் வருகின்ற அறிகுறி என்னன்னா நான் என்ற ஒரு தனிநபர் உணர்வு இல்லாமல் மறையும். நான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு வெளி விவகாரத்தில் இந்த மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆர்ப்பாட்டமாக செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கட்டுப்பட்டுடும். அப்போ என்ன தான் கடைசியில் நம்மக்கிட்ட இருக்கும்? இருப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை தான் ரமணர் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்புரணமாகக்கூடிய நான் நான் அப்படிங்கிற நம்முடைய சுய ஒளிங்கிறார். அதாவது நம்மக்கிட்ட நான் நான்னு நம்மக்கிட்ட உள்ள பிரகாசித்து கொண்டிருக்கிற நம்முடைய அறிவு ஒளி, சுய ஒளி, தன்னிருப்பு, இருப்பு அப்படின்னு மகான்கள் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ உலகங்கள் வந்து இப்போ இதெல்லாம் உண்மையானா இல்லை, எல்லாம் வெறும் தோற்றம். நம்மை சுற்றியுள்ள காட்சிகள் எல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத கனவு போல, அந்த விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் கொடுக்க முடியாது. தானாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம், நிகழ்வில் அதெல்லாம் போயிட்டு இருக்கோம், அவங்கவுங்க அவங்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நிகழ்வில் இருக்கு, அதை ஒன்றும் நம்ம தடுக்க வேண்டியதில்லை. இன்க்ளூடிங் இந்த உடலும் மனசும் அதை செய்யும். இந்த மனசும் உடம்பும் இந்த உலகத்தில் விவகாரத்தில் இருக்கும், அதை நம்ம தடுக்க வேண்டியது கிடையாது. அது என்னவோ செய்யுது. ஆனால் இதெல்லாம் வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த படத்திலுடைய காட்சிகளை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. அந்த காட்சியை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த காட்சியில் நடக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை கண்டு நம்ம சந்தோஷம் அடைய வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் இது உண்மை இல்லை, தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சு போயிட்ட பிறகு அப்போ இந்த உலகம் உண்மையில் என்னங்கிற கேள்வி வராது. அந்த நிர்விகல்ப நிலைக்கு போன பிறகு இந்த உலகம் என்னங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு கனவு அப்படின்னு புரிஞ்சு போயிடும். அப்போ இதுதான் ரிபுகீதையினுடைய ஆழமான விஷயம். அந்த நிலையில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி கைகூடும், தானாகவே அமைதி கைகூடிவிடும். அப்போ இந்த அமைதியை தான் தட்சிணாமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா சின்முத்திரையில் மௌனம் உபதேசமே கொடுக்குறாரு. வாய் பேசுறதில்ல, எதையும் சொல்லி கொடுக்கறதில்ல, மௌனமாக உக்காந்துருக்கார், சின்முத்திரையில் இருக்கிறார். அந்த மௌனம் உபதேசத்தை கேட்ட உடனே சனகாதி முனிவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சனகாதி முனிவர்களுக்கு வந்து டீச்சிங்கே கிடையாது, இவ்வளோ தூரம் கிளாஸஸே கிடையாது, எதையுமே அவர் வாய் திறந்து பேசவே இல்லை. தட்சிணாமூர்த்தி வந்து சும்மா சனகாதி முனிவர் முடிய உட்கார்றார், அவ்வளவுதான். அந்த சின்முத்ரை வடிவத்தில் உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தை பார்க்குறாங்க, அவ்வளவுதான், வெறும் பார்ப்பான், அவ்வளவுதான் பார்க்கிறார்கள். புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு எல்லாம், அவங்க தான் சனகாதி முனிவர்கள், ரிஷிகள். அப்போ என்னன்னா இங்கே விஷயம் என்ன, அமைதி, அவ்வளவுதான், ஒரே லைனில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இங்கே தான் அப்டேஷன் நம்ம சொல்கிறோம். அப்டேஷன் அப்படின்னா அந்த அமைதி நிலையை போறதுக்கான பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆர்ப்பாட்டமான மனதுக்கு அது புரியாது. ஏன் சனகாதி முனிவர்களால் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் இடத்துல விருத்திகளே இல்லை, எண்ணங்களே இல்லை, அவங்க அப்படியே அம்மனத்தோடு இருந்தாங்க. நான் ட்ரெஸ் போடணும்னு கூட அவங்க நினைக்கல. சனகாதி முனிவர்கள் நாலு பேருமே வந்து வித் அவுட்டு, அவங்க வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கிடையாது, அந்த பூரணத்தில் இருந்தாங்க, அந்த பியூராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் உலகமே இல்லை. அப்போ அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களே மௌனம், அவங்களே பிரம்மம். அப்போ அவங்க பிரம்மங்கிறத உடனே உணர்ந்தார்கள். அதனால தான் இவர் என்ன பண்ணுவார், பிரம்மா வந்து என்னடா இது, இந்த உலகத்தை உண்டு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு நாலு பேரை படைச்சேன், ஆனால் இந்த நாலு பேருமே அப்படியே பிரம்மத்திலே நின்றுட்டானுங்களே, உலகமே உண்டாகலையே, அப்படின்னு அதுக்கு பின்னாடிதான் நாரதர் போன்ற மகரிஷிகளை படைக்கிறார் அப்படின்னு புராணங்கள் கதை சொல்லும். இதெல்லாம் வந்து நீங்க புராண கதைகளில் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து நாரதர் வழியில வருவாங்க, அப்புறம் தான் உலகமே உருவாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எண்ணங்கள் வந்து விட்டது, அப்ப அவர்களுக்கு உலகம் வந்து விட்டது. ஆனா சனகாதி முனிவர்களுக்கு எண்ணமே வரல, அதனால உலகமே வரல. இதுதான் விஷயம், இவ்வளவுதான் பியூட்டி. அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான நிலை வந்து இங்க மனமற்ற நிலை தான். அதுதான் ரிபிகத்தினுடைய முடிந்த முடிவா நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னும் நம்ம சில ஆழமான விஷயங்கள் இதுல இருக்கு, இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த ரிபிகதி சொல்ல வருது, அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, முடிந்த முடிவு வந்து மௌனம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மௌனத்துக்கு மனம் போகணும்னா ஆர்ப்பாட்டத்தை விடணும், ஆடம்பரத்தை விடணும், தேவையில்லாத விசய சுகங்களை விடணும், சும்மா இருக்க தெரியணும். அதாவது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு தான் சாட்சியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த சாட்சியும் இல்லாத நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் ரிபிகதி சொல்ல வர்ற சாரம். அப்போ இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போ இது போன்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எந்த இடத்துல நான் தவற விட்டேன், எந்த இடத்துல நான் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.